நமஸ்காரம். நாம சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இப்படி கொஞ்சம் சமீப காலமாக பார்த்தால் சில புள்ளி விவரங்கள் கொடுக்கப்படுகின்றன. நாம வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துக்கள் பாரத தேசத்தில் இத்தனை சதவிகிதம் இருந்தோம், அது முதல் 25 வருஷத்தில் குறைஞ்சிது, மேலே இப்ப 25 வருஷத்தில் இன்னும் குறைஞ்சிருக்கு, அநேகமா 2030 மொத்த ஜனத்தொகையில் பாதிதான் ஹிந்துக்கள் இருப்போம், அப்படின்னா கிட்டத்தட்ட 50% தான் இருப்போம். அதுக்கப்புறம் அப்படி ஆயிடுத்துனால் அதனால் என்னென்ன ஆபத்துக்கள் வரலாம் என்றும் சொல்றார்கள். எல்லா நாடுகளிலையும் நடந்திருக்கிறத பார்த்தால் மற்ற மதத்தவர்கள் உள்ளே வரும்போது ஆங்காங்கு எந்த பழைய மதம் இருந்ததோ அது அழிந்து போகிறது. ஒன்று மதம் மாறிவிட வேண்டும், அல்லது உயிரை விட வேண்டும். இப்படி பல நாடுகளில் நடந்து உலகளாவிய அளவில் மதமாற்றம் நடைபெற்று விட்டது. அது இப்ப பாரதத்தில் இருக்கிற சிலர் ஒத்துக்கொள்ளாமல் பேசிக் கொண்டிருக்கலாமே தவிர இது இத்தனை இடத்துலையும் நடந்ததுங்கிறது உண்மை. இப்ப பாரதத்தில் என்ன இருக்கு, மதச்சார்பின்மை மதச்சார்பின்மைன்னு சொல்றோம். அப்படின்னா நம்முடைய சாசன சட்டத்தின்படி பார்த்தால் எந்த மதமும் கூடாதுன்னு அர்த்தமானால் அது பொருள் அல்ல. எல்லா மதத்தவர்களையும் ஒழுங்கா நடத்துவோம், எல்லா மதத்தவர்களும் வாழறதுக்கு இடம் உண்டு அப்படின்னு தான் அது சொல்றது. ஆனால் என்னமோ தெரியல, செக்யூலரிசம்னு பேசக்கூடிய எல்லாரும் கன்வர்ஷன் பண்ணலாம், அதுக்கு அரசியல் சாசன சட்டத்தில் இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆதரித்து பேசுகிறார்கள். அது ஒரு தவறான செய்தி. அவரவர் தான் விருப்பப்பட்ட மதத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு வாழலாம் என்றுதான் உள்ளதே தவிர அதுக்கு என்னென்ன விதத்தில் மறைமுகமான முயற்சி எடுத்து மாற்றலாம், அதற்கும் அரசாங்கம் அனுமதிக்கும் என்பதெல்லாம் இல்லை. பின்ன எப்படி இந்த மாறுதல் நடக்கிறது? ஒரு பக்கம் நிறைய பணப்போக்குவரத்து இருக்கு, அது அப்படியே கிராமப்புறம் போய் எல்லாரையும் மாற்றுகிறார்கள். இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உண்மை. ஆனா இப்பெல்லாம் பார்த்தீங்கனால் அந்த பணத்துக்காக மட்டும்ங்கிறது இல்லை, மேலும் பல வகைகளிலும் பல காரணங்களும் சேர்ந்து விட்டன. அதாவது ரிசர்வேஷன் பாலிசி, நமக்குன்னு இத்தனை பர்சன்ட் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதை நமக்கு வேணும்னால் ஹிந்துக்களா இருந்தா தான் கிடைக்கும், வேற்று மதத்தில் அதை என்ஜாய் பண்ண முடியாது. அதனால பேரளவில் இன்னும் ஹிந்துவாக இருந்து கொண்டு ஆனால் தங்களை மாற்றிக்கொண்டு விட்டார்கள். அது எதனால் இருக்கும்? அதுவும் சவுத் இந்தியாலே நம்ம தக்ஷிண பாரதத்தில் தான் அதிகம், அதுலேயும் தமிழகத்தில் தெற்கு தமிழகத்தில் தான் அதிகம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த 3 மாவட்டங்களில் தான் ரொம்பவே மாற்றப்பட்டிருக்கிறது. அது என்ன காரணம்? இது வெறும் அரசியல் மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு காரணம். அது தவிர ஹிந்து தர்மத்திலிருந்து நாம பிரச்சாரம் பண்ணாதது ஒரு காரணம். இதுல என்ன தோணும்னால் நாமெல்லாம் சொன்னா கேட்கறதில்லை. இப்ப நம்ம பசங்களே ஸ்லோகம்லாம் சொல்லுன்னா சொல்லலே, எல்லாரும் ஒரே ரேஷனலிஸ்டா போயின்னு இருக்கா என்று நாம நினைக்கிறோம். ஆனால் அத மற்ற 2 மதத்தவர்களும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. கண்டிப்பா நாம போய் பேசிக்கொண்டே இருந்தால் அந்த மதத்தவர்கள் அந்த மதத்தை பின்பற்றுவார்கள்னு மட்டும் அவன் நம்பல, மாற்று மதத்தவர்களையும் மாற்றி கொண்டு வர முடியும், ஹிந்துக்களையும் மாற்ற முடியும் என்கிற அளவுக்கு நம்புறா. ஏன் அப்போ அவர்களுக்கு சயின்ஸ் எல்லாம் வளரலையா, குளோபலைசேஷன் இல்லையா, வெஸ்டர்ன் கல்ச்சர் இல்லையா, பின்ன எந்த தைரியத்திலே மாத்திர அளவுக்கு போகிறார்கள்? இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, குழந்தைகளோ நடுத்தர வயசோ வயசானவர்களோ கண்டிப்பா நம்ம சம்பிரதாயத்தை மதத்தை பத்தி எடுத்து சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள். நாம ஒரு தப்பான அபிப்பிராயம் என்ன வச்சிருக்கோம், ஹிந்துக்கள்லாம் ரிலிஜியஸ் இல்லை ஆனா மற்ற ரெண்டு மதத்தவர்கள்னா ரிலிஜியஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லையே. ஏன்னால் இதோ ஹிந்துக்களை ரிலிஜியஸா மாத்திர முடியறதே, எப்ப மாற்ற முடிகிறதோ அப்ப ரிலிஜியஸ் தான் அர்த்தம். பின்னையே நம்ம சம்பிரதாயத்தை பின்பற்ற சொல்லி நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியல, முடியல இல்லை போகவே இல்லை. நாம எவ்வளவு தூரம் கீழே போய் பிரச்சாரம் பண்றோம் அது ரொம்ப குறைவு. ஹிந்துக்களுக்கு இருக்கிற பாப்புலேஷனோட ஒப்பிட்டு பார்த்தால் பிரச்சாரகர்கள் இல்லை, அந்த பிரச்சார உக்திகளும் இல்லை. இன்னொன்னு, எப்பவுமே பிரச்சாரம்ங்கிறது லோக்கலா இருக்கணும், அது வெளியிலேருந்து போய் போய் பண்றதுங்கிறது ரொம்ப தூரம் எடுபடாது, பொருந்தாது. அந்தந்த ஊர்ல பிரச்சாரகர்கள் இருக்கணும், அவரவர்கள் சுத்து வட்டாரத்துக்கு எடுத்து சொல்லணும். சரி, இப்ப விட்ட இடத்துக்கு வரேன். நம்ம முதல்ல பார்க்கச்சே சதவிகிதங்கள், 2030 நம்ம 50% ஆயிடலாம், இன்னொரு 10 வருஷம் போயிட்டா 50%க்கு கீழே போயிடுவோம், போயிட்டா என்ன ஆகும்னால், அதுக்கப்புறம் இது மதச்சார்பின்மைன்னு இப்ப சொல்லிட்டு இருக்கிற நாடு, அப்புறம் ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்த நாடு ஆயிடலாம், ஹிந்துக்களுக்கு ரொம்ப உரிமை இருக்காது. இருக்காதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அதனுடைய சீரியஸ்னஸ் நம்ம யாரான யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோமா, இல்லை இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் அவ்வளவுதானே அப்படின்னு விட்டுட்டோமா? கொஞ்சம் இப்ப சீரியஸா யோசிச்சு தான் பார்ப்போமே. அதுக்கு நாம என்ன முயற்சி எடுக்கணும், பாரு ஆரோடையும் சண்டை போட தயாரா இல்லை, ஆனால் நமக்குன்னு உள்ளத்தை தக்க வச்சுக்கணுமா இல்லையா? நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அது சிறப்பான ஐடென்டிட்டி, லட்சக்கணக்கான வருஷங்களா நம்ம கிட்ட இருக்கு. அதை இப்போ ஒரு 2000 வருஷம், 1200 வருஷம் அவ்வளவு மட்டும் பழமையா இருக்கிற மதம் தங்களுக்கு வேகம் இருக்குங்கிறதுக்காக மட்டும் நம்முடைய இத்தனை பழமையான பாரதந்திரத்தை பாரம்பரியத்தை மாத்திட்டு போயிடலாமான்னு இப்ப இந்த மதத்தை வச்சுன்னு என்ன பண்ண போறோம், ஏதோதான் இருந்துட்டு போறோமே அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஏன்னால் இந்த மதம்ங்கிறது வெறும் ரிலிஜியன் மட்டும் இல்லை, இது நம்முடைய கலாச்சாரம், வாழ்க்கை முறை, தனி மனித ஒழுக்கம், இயற்கை பாதுகாப்பு, ஜீவகாருண்யம், இத்தனையும் சேர்ந்தது தான் ஹிந்து தர்மம். இப்ப இதெல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கீளா? அதனால நீங்க ஹிந்து தர்மம் அப்படிங்கிற பேரை மட்டும் பார்த்துட்டு நாம என்ன நினைச்சு நோம், என்ன ஹிந்துங்கிறது ஒரு மதம் தானே அப்படின்னு நினைச்சு நோடுறோம். அப்படி பார்க்க வேண்டாம். ஹிந்துக்கள்னு சொன்னாலே ஜீவகாருண்யம், தனி மனித ஒழுக்கம், குடும்பத்தில் ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு, ஆத்மா சிறந்தது, அது அனைத்தும் சமம், அது மோட்சத்துக்கு போகணுங்கிற எண்ணம், இதெல்லாம் தான் ஹிந்துக்கள்னு சொல்றது. இப்போ இந்த எண்ணத்தெல்லாம் நீங்க விட தயாரான்னு கேட்டால் அது எப்படி சுவாமி விடுவோம், இதெல்லாம் ரொம்ப வசந்தது இல்லையோ, அதெல்லாத்தையும் விடுவோமா அப்படின்னு உடனே நீங்க கேட்பீள் இல்லையோ? ஆனால் ஹிந்துக்களை மாத்திரால்னு சொல்லச்சே மட்டும் அந்த ஹிந்துக்கள்ங்கிற பேர்ல இந்த கொள்கைகள்லாம் நீங்க கொஞ்சம் வச்சு பார்க்கணும், அதை வைக்க மாட்டேங்கிறோம். இது ஹிந்துங்கிற ரிலிஜியன் விட்டால் அந்த ரிலிஜியனுக்கு இருக்கிற நம்பிக்கைகள், அந்த ரிலிஜியனுக்கு இருக்கிற கோட்பாடுகள், அதுதானே முக்கியம். இப்ப ஜீவகாருண்யத்தை விட்டுட்டு எந்த மிருகத்தை வேணா கொல்லலாம்னு சொல்ல போறீளா? வெறும் உடம்பே தான் ஆத்மா நினைச்சிருந்து ஆத்மா நித்தியமே இல்லை எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்ல போறோமா? பாவம் புண்ணியம்னு ஒண்ணு கிடையாது. மனம் போன போக்கில் வாழுன்னா ஒத்துப்பமா? தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஆணுக்கும் கற்பு முக்கியம், பெண்ணுக்கும் கற்பு முக்கியம். ஒருத்தனுக்கு ஒருத்தின் வாழணும் அப்படின்னு இருந்தா அதை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கமா? நிச்சயமா இல்லையே. இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த கொள்கைகள். அப்ப இந்த கொள்கைகள் தான் இந்து தர்மம்ங்கிறது. அப்ப இது 50% கீழே போயிடுத்துனால் இப்ப நான் சொன்ன எல்லாத்துக்கும் எதிர்மறைய போட்டு பார்த்துங்க. ஆனா ஒண்ணு சொல்லணுங்கிறதே இல்லை. இப்போ ஜீவ காருண்யம்ங்கிறது மாறிடும். எந்த ஜீவராசியும் கொன்னுதான் சாப்பிடலான்னு ஆயிடும். தனி மனித ஒழுக்கம்ங்கிறது போயிடும். எப்படி வேணா யார் வேணா இருந்துக்கலாங்கிறது ஆகும். குடும்ப கட்டுக்கோப்புங்கிற முறை போயிடும். இஷ்டத்துக்கு இருக்கலான்னு ஆகும். இதெல்லாம் நம்ம ஒத்துக்க போறோம். அந்த அளவுக்கு நம்ம மனசு ரொம்ப ஈரம் இல்லாத போயிருக்கா? இன்னும் இல்லையே. அப்படின்னால் கொஞ்சம் விழித்து கொள்ள வேண்டும். எதுக்கும் யாருக்கும் எந்த வம்புக்கும் போக வேண்டாம். ஆனா நம்ம இப்ப முயற்சி எடுக்க வேண்டியது, ஒரு மதத்துல, இந்து மதத்துல இருக்கிறவரை மாத்துற அளவுக்கு அவ்வளவு ரிலிஜியஸ்னு அந்த பிரச்சாரகர்கள் நம்புகிறார்கள். அதனாலதான் பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு எல்லாம் சரியா போறோம் சரியா போறோம்னு சொல்லி கூப்பிடுறார். அப்படி இருக்கும்போது அந்த பிரார்த்தனை நமக்கு பண்ண தெரியாதுன்னா? நாம் என்னமோ இதை பத்தி பேசுறதே கூடாது, இதெல்லாத்தையும் இந்துக்கள் தாண்டி விட்டா நாங்க வந்து அந்த வேலைக்கெல்லாம் போறதா இல்லையேன்னு ஒரு தப்பித்தல் முறையில நாம் இருக்கோம். இப்போ அது ரொம்ப தூரம் உதவாது. அதனாலே இதை பத்தின அவேர்னஸ் ஏற்பட்டு நாமும் நிதானப்பட்டு, நம்ம கொள்கைகள் ரொம்ப உயர்ந்த கொள்கைகள், இந்த கொள்கைகள் மாறிடுத்துனால் உலகமே சுபிக்ஷமா இருக்காது, நாளைக்கு மோசமா போயிடும். அப்புறம் எங்கு வேணா எது வேணா தலைவிரிச்சாடும். அதுக்குத்தான் உயர்ந்த வேதாந்த கொள்கைகள் நம்ம கிட்ட இருக்கு. அந்த கொள்கைகள் மாற்றப்படுகின்றன, அந்த கொள்கைகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் போயிடும் போல் இருக்கு. போனால் உலகம் நன்றாக இராது. இன்னைக்கு நாம பார்த்திருக்கிற இந்த ஒழுக்கமான உலகம், ஒழுக்கமான பாரதம், நம்ம பேரம் பேத்தி பார்க்க வேண்டாமோ? அது நாம மட்டும் பார்த்தா போருமா? அப்ப மற்ற இடமா இருந்தா இதே மாதிரி நம்ம பார்க்காத விட்டுட்டால் அவர்களுக்கு என்ன மாதிரி பாரதம் இருக்கும்? இந்த பயமும் சிந்தனையும் கண்டிப்பா நம்மிடத்தில் வர வேண்டும். வந்து என்ன செய்யணும்னால் கண்டிப்பா இதை பத்தின பிரச்சாரம் பண்ணணும். நம்ம நம்ம குழந்தைகளிடத்தில், நமக்கு தெரிஞ்ச அடுத்த தலைமுறையினிடத்தே, வெறும் ஹிந்து மதம்னு மட்டும் பேசாமல் அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை எடுத்து பேசி அதை ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத நன்னா அவர்கள் மனசுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த முயற்சி ரொம்ப முக்கியம். வேடிக்கைக்காக சொல்லல, அடிக்கடி இதை பத்தி எல்லாம் பேசுறவனே கிடையாது. இருந்தாலும் இதை பத்தின அவேர்னஸ் கண்டிப்பா வரணும். நாம நன்னா தைரியமா, ஏன் நம்ம குழந்தைகளிடத்தே, நம்ம அடுத்த தலைமுறை, நம்ம எழுத்து வீட்டு பக்கக்காரட்ட, நம்ம இந்துக்களிடத்துல நம்மால ஏன் பேச முடியாது? கண்டிப்பா பேசுவோம், கொள்கைகளை எடுத்து சொல்லுவோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.